SBS தமிழ்.
வணக்கம் பேராசிரியர் தனராஜ் அவர்களே.
வணக்கம்.
கல்வியாளர்ங்கிற வகையில், அதுவும் இலங்கை மலையகத்தை சார்ந்த கல்வியாளருங்கிற வகையில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு. கல்வியாளருங்கிற வகையில் மலையகம் குறித்த கல்வி பின்னணி அல்லது கல்வியில் அந்த மக்கள் தற்போது அடைந்திருக்கும் நிலை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
முதலில் உங்கள் கலையகத்துக்காக என்னை வரவழைத்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மலைநாட்டைச் சேர்ந்தவன் என்ற அளவிலும், மலைநாட்டு கல்வித்துறையோடு கடந்த 50 ஆண்டுகள் பணிபுரிந்தவன் என்றாலும், மலைநாட்டு கல்வியை பற்றிய, கல்வி பிரச்சனைகளை பற்றிய சில அனுபவங்கள் எனக்கு உண்டு. மலைய கல்வி என்பது தேசிய கல்வி முறையின் ஒரு துணை முறைமையாக செயல்படுகிறது. இருந்தாலும் கூட தேசிய கல்வி முறையில் இருக்கின்ற மிக சாதகமான அம்சங்கள் மலைய கல்வி முறையிலே இருக்கின்றதுன்னு கூற முடியாது. அதில் ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்தால்தான் இவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் சுமார் 200 வருட கால வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள் மலைய மக்கள். 1832 ஆண்டிலிருந்து கோபி தோட்டங்களிலே பணிபுரிய வந்த மக்கள், பிறகு தேயிலை பயிரிட பிறகு நிரந்தரமாக இலங்கையிலே குடியேறி மலைய மக்களாக ஒரு இனக்குழுமமாக வாழத் தொடங்கினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1947 ஆம் ஆண்டு முதலாவது பாராளுமன்றத்தில், இலங்கையின் முதலாவது பாராளுமன்றத்தில் 7 உறுப்பினர்களை கொண்டிருந்த இந்த மக்கள் இலங்கையின் சமூக அரசியல் பொருளாதார வரலாற்றிலே சம பங்காளிகளாக இருந்த இந்த மக்கள் 1948 ஆம் ஆண்டு இலங்கை குடியுரிமை சட்டத்தின் பிறகு நடந்த தேர்தலில், 1952 ஆம் ஆண்டு தேர்தலிலே இந்த மக்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பூச்சியமாகியது. இது வரலாற்றிலே, மலைய மக்களோட வரலாற்றிலே நடந்த ஒரு துன்பியல் நிகழ்வு என்று நான் கூறுவேன்.
சரி, அப்படியான ஒரு அரசியல் மாற்றம் அல்லது அரசியல் உரிமை பறிக்கப்பட்டதற்கும் அவர்களின் கல்வி நிலை பாதிக்கப்பட்டதற்கும் என்ன தொடர்பு?
மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. என்னென்றால், 1952 ஆம் ஆண்டுக்கு பிறகு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்த காரணத்தினால் இந்த தேசத்தில் நடந்த சமூக பொருளாதார அபிவிருத்திகள் யாவும், இந்த மக்கள் முற்றாக ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. 30 ஆண்டுகாலம், நீண்டகாலம், 3 தசாப்தங்கள் குடியுரிமை இல்லாத மக்களாக, அரசியல் அனாதைகளாக இந்த மக்கள் அதே தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அரசியல் உரிமை இல்லாத காரணத்தினால் சகலவிதமான அரசியல், பொருளாதார, சமூக வளர்ச்சியிலே, அபிவிருத்தியிலே இவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள்.
சரி, அப்படி என்றால் அரசியல் உரிமை வந்த பின் அவர்களின் கல்வி நிலை மேம்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஓரளவு இருக்கலாம். 77 ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தோட்ட பாடசாலைகள் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை யாவும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டன. அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். அரசாங்கத்தினால், தேசியமயமாக அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட பிறகு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. அந்த நியமனத்தின் காரணமாக மலையக இளைஞர்களுக்கும் நியமனம் கிடைத்தது. உதாரணம் சொல்வேன். 1968 ஆம் ஆண்டு நான் ஆசிரியராக வந்தேன். 1968 ஆம் ஆண்டு தான் முதல் முதலாக இலங்கை கல்வி வரலாற்றிலே ஒரு தேசிய ரீதியான ஒரு பரீட்சை அடிப்படையிலே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஆசிரியர் நியமனத்தில் எனக்கு ஒரு நியமனம் கிடைத்தது. அந்த நேரத்தில் மலைய ஆசிரியர்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு 15-20 பேர் இருந்தார்கள். அவருடைய பேரை கூட நான் சொல்லலாம். என்னுடைய ஆசிரியர் திரு சிவலிங்கம், திரு சந்துரன், செபாஸ்டியன், மாரிமுத்து போன்ற சில ஆசிரியர்கள் பேர் குறிக்கப்பட்ட ஆசிரியர் தான் இருந்தார்கள். ஆனால் 68 பிறகு இந்த ஆசிரியர் தொகை கூடியது. இன்று அரசியல் உரிமை பெற்ற காரணத்தினால், அரசியல் பங்காளிகளாக மாறிய காரணத்தினால் இன்று 12,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்.
ஆனால் இருந்தாலும் இப்போது, இப்போ நீங்கள் வடகிழக்கு மாகாண தமிழர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது முஸ்லீம் மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பெரும்பான்மை சிங்கள மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களோடு ப்ரொபோஷனேட், அதாவது ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்க்கும்போது மலையகத்தில் கல்வி நிலை மேம்படவில்லை. அதுக்கு வந்து சமூக பொருளாதார நிலையில் பின்தங்கி இருப்பது ஒரு காரணம் என்று பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட
70-70களுக்கு பிறகு ஏற்பட்ட வளர்ச்சி என்பது நான் குறிப்பிடுவது வந்து ஒரு சார்பளவான ஒரு ரிலேட்டிவ் வளர்ச்சி என்று சொல்லலாம். உதாரணத்தினா சில உதாரணங்கள் சொல்லலாம். தேசிய பல்கலைக்கழகங்கள், 15 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இதில் ஒரு வருடத்துக்கு 30,000 பேர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். மாணவர்கள் பல துறைகளுக்கும், 100-120 துறைகளுக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். இதில் மலைநாட்டவர்கள் சுமார் 5-6 வீதமானவர்கள். 5-6 வீதம் என்றால் 30,000 பேர் தெரிவு செய்யப்படும் பொழுது, 5 வீதம் அல்லது 6 வீதம் என்றால் சுமார் 2,000 பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும். இல்லை, வரலாற்று ரீதியாக ஒரு 100-200 பேருக்கு மேல் ஒவ்வொரு வருடமும் தெரிவு செய்யப்படவில்லை.
சமூக பொருளாதார பின்தங்கிய நிலை தானே காரணம் இல்லையா?
நிச்சயமாக பின்தங்கிய நிலைமை. ஆனால் கடந்த 2 வருடங்களாக சுமார் 500 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகிறார். பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து இலங்கையில் இல்லை.
இடஒதுக்கீடு இல்லை.
இல்லை, உங்களுடைய நாட்டில் வந்து ரிசர்வேஷன் இருக்கிறது. இந்தியாவில் ரிசர்வேஷன் இருக்கின்றது. அதே போல் எஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லப்படுகிறது இருக்கிறது. நாங்களும் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுவோம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் வந்து மலைய மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், பலருடைய கல்வியாளரோட அபிப்பிராயம். இவ்வாறு ஒரு 10 வருஷம் இந்த உடன்பாடான பாரபட்சம் செய்யப்பட, அதாவது சில ஒதுக்கீடுகள் பொதுவாக அரசாங்க சேவையில் கொடுக்கப்படுமானால் இந்த மலைய மக்கள் மிக வேகமான ஒரு வளர்ச்சி அடைய முடியும். இப்பொழுது 30 வருஷ காலம் பின்தங்கிய மக்கள், அரசியல் சமூக பொருளாதார விஷயமாக பின்தங்கிய இந்த மக்கள் இன்று 30 வருடமாக வளர்ந்த ஒரு சமூகங்களோடு அவரோடு போட்டி போட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. உதாரணம் சொன்னால் 2 கால் உள்ளவர்களோடு 1 கால் உள்ளவர்களும் ஒரே ரேஸ் ஒரே ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுகிறார்கள். எனவே அதில் அவர்கள் தோல்வியடைகிறார்.
ப்ரைவேட் செக்டர் இருக்கு இல்லையா, இப்போ தனியார் துறை, அதிலெல்லாம் வந்து மலையக மக்களின் பங்களிப்பு அல்லது அவர்களின் பிரதிநிதித்துவம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது?
அதில் எனக்கு அது திட்டவட்டமாக எவ்வளோ பேர் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள்லாம் அங்கே தான் போகிறாள், அங்கே போயிட்டு பல படித்த இளைஞர்கள் போய் கடைகளில் கம்பெனிகளில் வேலை செய்கிறாள். இப்போ இந்தியாவில் போய் நிறைய பேர் படிக்கிறார்.
இந்தியாவில் இப்போ நிறைய பேர் மலையகத்தில் வந்து இந்த தோட்டத் தொழில் செய்கிறது வந்து குறைஞ்சிட்டு வருது,
குறைஞ்சிட்டு போகுது. இப்போ ஒரு காலம் 10 லட்சம் தோட்டத் தொழிலாளர் இருந்த நேரத்தில் இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அல்லது 2 லட்சம் பேர் தான் தோட்டத் தொழிலாளர்.
அதுக்கு என்ன காரணம்?
இவர்கள் படித்த இளைஞர்கள், தொழில் வாய்ப்பு இல்லை மலைநாட்டில். எனவே அவர்கள் நகரங்களை நோக்கி போ, குறிப்பாக கொழும்பு நகரத்தை நோக்கி போகிறார்கள். ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இந்த மலையக இளைஞர்களுக்கு தொழில் ரீதியான பயிற்சி ஒன்றும் இல்லை, வொக்கேஷனல் ட்ரைனிங் இவைகள் இல்லை. பல மலைநாட்டில் 1-2 வொக்கேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, மற்றெல்லாம் சிங்கள மொழியில் நடக்குது. அப்போ வொக்கேஷனல் ட்ரைனிங் அவர்களுக்கு இல்லை, தொழில் ரீதியான பயிற்சி இல்லை. தொழில் ரீதியான பயிற்சி இல்லாமல் அவர்கள் போகும்பொழுது இதனால் சொல்ல ஒரு ஹொரிசோண்டல் மைக்ரேஷன் அப்படி என்றால் வேர்ட்டிக்கல் மைக்ரேஷன் இல்லை. அப்போ தோட்ட தொழிலாளர்களாக இருந்த அந்த பிள்ளைகள், தோட்ட தொழிலில் ஈடுபட்ட பிள்ளைகள் திரும்பவும் கொழும்பு மாதிரி நகரங்களுக்கு போய் அங்கே வீடுகளில் வேலை செய்கிறார்கள்.
அதாவது இப்போது வந்து ஒரு கீழ்நிலையான வேலைகளுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒரு உயர்வான ஒரு
வருமானம் குறைஞ்ச தொழில் என்று சொல்லலாம்,
ஒயிட் காலர் ஜாப்ங்கன்னு சொல்ற மாதிரி இல்லை,
அப்படியும் இல்லை. பட் இந்த ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் ஜாப்ஸ் இருக்குதானே, இப்போ வொக்கேஷனல் ட்ரைனிங் உள்ள ஜாப், ஐடி அல்லது அக்கௌண்டன்சி அப்படிலாம் அந்த மாதிரி அந்த ஜாப்ஸ் அந்த அதில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க மிக குறைவு.
சரி, அப்படி வறுமை நலிவடைந்த சமூகம் அப்படின்னு சொல்லும்போது சமூக பிரச்சனைகள் அங்கே அதிகமாக இருக்கும் இல்லையா?
நியாயமான பிரச்சனை.
ஆமாம், எந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் அங்கே அதிகமாக காணப்படுகின்றன?
இப்படி இப்படி சொல்லலாம், நாங்கள் உண்டு வயசு வந்த பிள்ளைகள் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே போயிட்டு வேலை செய்கிறார்கள், அவர்கள் பல்வேறு விதமான தாக்கங்களுக்கு உட்படுகிறார்கள். இளைஞர்கள் கொழும்பு மாநகர்களை தொழில் செய்கிறார்கள், அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். பிறகு அவர்கள் வீடுக்கு வருகிறார்கள், தொழிலை விட்டு திரும்ப வருகிறார்கள். அப்போ அவர்கள் நிரந்தரமான தொழிலும் இல்லை, அவர்களுக்கு பென்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வர முடியாது. எனவே நிறைய சமூக பிரச்சனை இருக்குது. இப்போ அநேகமாக வெளிநாடுகளுக்கு போகிற ஒரு போக்கும் இருக்கின்ற, வெளிநாடுகளுக்கு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் வேலை செய்கிற நிலைமைகளும் காணப்படுகிறது. ஆனால் ஒப்பீட்டளவில் கடந்த 20-30 வருஷங்களில் மலைய சமூகத்தில் ஒப்பீட்டளவிலான முன்னேற்றமும் அபிவிருத்தியும் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை மறக்க முடியாது.
இப்போ உங்கள் வார்த்தையிலேயே அந்த ஒப்பீட்டளவில் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம், பிற சமூகங்களோடு ஒப்பிடும்போது அல்லது ஒப்பீட்டளவில் இந்த சமூகம் அவர்களுக்கு நிகராக சமமாக வர வேண்டும் அப்படின்னா என்னென்னலாம் அங்கே நடக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஒன்று, கல்வி வளர்ச்சி ஏற்படணும்.
எந்த மாதிரியான கல்வி?
உதாரணமாக உயர்கல்வியிலே, தொழில் கல்வியிலே, உயர்கல்வியிலே, தொழில் வாண்மை கல்வியில், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், இதில் பெரிய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, இலங்கையில் ஒரு 500 பேராசிரியர்கள் இருக்கிறார். இப்போ 500 பேராசிரியர்கள் 5-6 விதமான மலைநாட்டவர்கள் தான் 300-30 பேராசிரியர்கள் இருக்கணும். ஆனால் இலங்கையில் மலைநாட்டில் வந்து 5 பேராசிரியர்கள் தான் உருவாகும். இப்போ 6வது பேராசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கார், நான் 5வது பேராசிரியர். இந்த 5 பேராசிரியர்களும் இப்போ ரிட்டையர்ட். அதே போல் கிட்டத்தட்ட 5000 விரிவுரையாளர்கள் இருக்கிறார், லெக்சரர்ஸ் இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு 5-6 விதம் என்றால் 300 பேர் இருக்கணும். ஆனால் 21 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள் மலைநாட்டை சேர்ந்தவர்கள் லெக்சரர்ஸாக இருக்கிறார். அப்புறம் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்கத்தானே வேணும். பிஹெச்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 6 அல்லது 7 பேர் தான் பிஹெச்டி உள்ளவர்கள் இருக்கிறார்கள்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கும் கல்வியாளர் பேராசிரியர் தை தனராஜ் அவர்கள். இன்னும் குறிப்பாக கேட்க வேண்டுமானால், இப்போ மலையகத்தில் வந்து உயர்கல்வியை மேம்படுத்த வேறு ஏதாவது திட்டங்கள் வைத்துள்ளீர்களா?
மலைநாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு நான் இன்னும் ஒரு முன்மொழிவை இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். இலங்கையில் 16 தேசிய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இந்த பல்கலைக்கழகங்களில் சில பல்கலைக்கழகங்களே கொழும்பில் இருக்கின்றன. ஏனைய பல்கலைக்கழகங்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, தென்கிழக்கு பல்கலைக்கழகம், வயம்பு, தெற்கு தென்பகுதி, இவைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் தேசிய பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் கூட அந்தந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுடைய சமூக பொருளாதார கலாச்சார மேம்பாட்டிலே பெரிய பங்களிப்பை வைக்கின்றன. உதாரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்தலில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை மேம்படுத்தலே மிக முக்கிய பங்கு வகிக்க. இவைகளெல்லாம் தேசிய பல்கலைக்கழகங்கள். அதே போல் மலைநாட்டிலும் கூட இந்த 16வது தேசிய பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அது அந்த பிரதேசத்திலே உள்ள கல்வியை, உயர்கல்வியை மேம்படுத்துவதோடு மலையக கலாச்சாரம், மலையக பொருளாதாரம், மலைய பண்பாட்டினை மேம்படுத்துவதிலே ஒரு பெரிய பங்கினை வைக்க முடியும். ஆனால் கடந்த 10 வருடங்கள் நாங்கள் முயன்ற பொழுதும் கூட, பல்வேறு விஷயங்களை செய்த பொழுதும் கூட இன்னும் அந்த முயற்சி சாத்தியமாகவில்லை. இல்லை, மலைநாட்டு சமூகத்தைப் போல மிக பாதிக்கப்பட்ட, வரலாற்று ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக நீண்ட காலம் பாதிக்கப்பட்ட சமூகத்திலே எழுச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அது அரசியல் ரீதியான ஒரு உந்து சக்தி வேண்டும். அதே நேரத்தில் கல்வியில் மேம்பாடு அடைய வேண்டும். அதே போல் யூனிவர்சிட்டி எஜுகேஷனில் அவர்கள் பங்களிப்பு செய்ய முடியும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ 500 பேர் போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதில் பெரும்பாலான பிள்ளைகள் எங்கே போகிறாங்க? ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன், அதில் மிக மிக சிறிய அளவினால் இந்த போகிற பிள்ளைகள், யாழ்ப்பாணம் அல்லது மட்டக்களை போகிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு போகிற பிள்ளைகள் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கணும். ஒரு சராசரி ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபீஸ் வேணும். அது குறைஞ்சி செய்ய முடியாது, 15,000. ஆனால் அவர்களுக்கு வீட்டிலிருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது, எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. ஏன்னா அவர்கள் சஸ்டைனபிலிட்டி, இப்போ வேலைக்கு போவானிலையே பார்த்துட்டு இருப்பான். இப்போ அவன் காசு கேட்குறான், அப்போ காசு கொடுக்க முடியாது. அப்போ அந்த நிலைமையில் அவர் 500 ரூபா கொடுக்கலாம், அதை விட குறை, அதை விட கூட கொடுக்க முடியாது. ஒரு 5,000 மகாபோல ஸ்காலர்ஷிப்ன்னு இருக்குது, அது கிடைக்கும். அப்போ மிச்சம் 10,000 ரூபாய்க்கு அவன் என்ன செய்வான்? இப்போ படிக்கிறத உயர்கல்வியில் போயிட்டு அவன் இந்த மாதிரி வறுமைப்பட்டு படிக்கிற பிள்ளைகள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்பர் செகண்ட் அப்படின்னு நடிக்க முடியாது. அப்படி என்றால் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளர்கள் பதவி பெற முடியாது. எனவே உயர் பதவிக்கு அவர்கள் வர முடியாது. அப்போ அவர்கள் இது ஒரு விஷவட்டத்தை போல் வறுமையினால் அவர்கள் கல்வி பின்தங்கி இருக்கிறார்கள். கல்வியில் பின்தங்கி இருக்கிறனால் தொடர்ந்து வறுமையிலே இருக்கின்றார்கள். இந்த நச்சு சூழலை யாராவது உடைக்க வேண்டும். அதை அரசியல் தலைவர்கள் தான் செய்ய வேண்டும், சமூக தலைவர் தான் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த இலங்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகள் காரணமாக இந்த உலகளாவிய ரீதியில் சுமார் 40 நாடுகளில் தமிழர்கள் போய் குடியேறி சில மிக நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அங்கே உள்ள அரசியல் விஷயங்களிலும் கூட இருக்கிறார்கள், கலாச்சார விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். பல மாநாடுகள் அல்லது நிகழ்ச்சிகளை செய்து நிதி சேகரித்து தமது புலம்பெயர்ந்த இந்த தமிழர்கள் இலங்கையில் வாழ்கின்ற துன்பப்படுகின்ற மக்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவைகளை பற்றி நான் அறிவேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து பலர் செய்கிறார்கள். இவர்களை பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த மலையக தமிழரும் கூட இந்த தமிழர் சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள். இப்போ இப்படிப்பட்ட இந்த உதவிகள் செய்யப்படும் பொழுது இந்த மலையகத்தில் இருக்கின்ற நிலைமைகளை பற்றியும் கவலை கருத்தில் கொண்டு அவர்களுடைய இந்த உதவியிலே அவர்களுக்குள்ள பங்களிப்பையும் அவர்கள் செய்வார்கள் என்றால் மலையகம் நன்றி உள்ளதாக இருக்கும், மலைய மக்களும் மேம்படுவார்கள். மலையகம் மேம்படாமல், மலைய மக்கள் மேம்படாமல் தமிழர் சமூகம் மேம்பட முடியாது, இலங்கையிலும் சரி எங்கேயும் சரி. எனவே தமிழர் சமூகத்தின் ஒரு பகுதியான மலைய மக்களுடைய உயர்ச்சியிலே இந்த புலம்பெயர்வாழ் தமிழர் மக்கள் வந்து ஓரளவு கவனத்தில் கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த வேண்டுகோளை முன்வைக்க நான் விரும்புகிறேன்.
மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. பொதுவாகவே எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பில் மலையக மக்கள் குறித்த நிகழ்ச்சி வந்து மிக அரிதாக ஒலிப்பதாக பல நேயர்கள் கூறுவதுண்டு. அந்த வகையில் மலையகத்தில் என்ன நடக்கிறது, அந்த மக்கள் என்ன செய்து கொண்டுள்ளார்கள், அவர்களின் பின்னணி என்ன, சமூக பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து ஒரு ஆழமான விளக்கமான ஒரு நேர்முகத்தை வழங்கினீர்கள். ஒலிப்பதிவு கூட வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கிய உங்களுக்கு மிக்க நன்றி.
ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வந்த விஷயமாக வந்த என்னை உங்களது கலையகத்துக்கு அழைத்து இவ்வாறான ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக உங்களுக்கு மிகவும் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.